அல்ஹம்துலில்லா வஸ்ஸலவாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வலா ஆலிஹி வஸல்லிம தஸ்லிமன் கசீரா அம்மா பாக். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய பாட்காஸ்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு: முஸ்லீம் உம்மத் புனிதங்கள் மீறுவதை ஒருபோதும் சாதாரணமாக கருத மாட்டார்கள், மாறாக கிலாஃபா அரசு வரம்பு மீறும் கைகளையும் நாவையும் வீழ்ச்சியடைய செய்யும். இன்றைய தலைப்பில் நம்மளோட அகமது சகோதரர் அகமது நம்மளோட கலந்துரையாட வந்திருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.
வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
மேற்கத்தியவாதிகள் இஸ்லாத்தின் மீதும் முஸ்லீம்கள் மீதும் பல்வேறு விதமான தாக்குதல் நடத்துகிறாங்களே, இது எதனால் அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா?
நிச்சயமா, முஸ்லீம்கள் மீதும் இஸ்லாத்தின் மீதுமான தாக்குதல் வந்துட்டு இன்றைக்கி நாளைக்கு இல்லை, நிறைய நாளாக வந்துட்டு அரங்கேற்றி கொண்டு தான் இருக்குது. எதன் மாதிரிலாம் அது வெளிப்படுதுன்னு பார்த்தோம்னா, நபிசுல் இஸ்லாம் மேலே வந்து கேளிக்கை சித்திரம் வரைகிறது மூலயமாவும், குரானை எரிக்கிறது மூலயமாவும், முஸ்லீம்களை வெளிப்படையாகவே தாக்குதல் மூலயமாவும் வந்துட்டு வெளிப்படுது. இதற்கு வந்துட்டு ஆங்கிலத்தில் இஸ்லாமோஃபோபியான்ற வார்த்தையும் இருக்குது. இதெல்லாம் எப்படி வெளில வருது, எதன் காரணம்னு பார்த்தோம்னா, வெளிப்படையாகவே தாராளவாத கொள்கையிலேருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கருத்துரிமை, கருத்து சுதந்திரம்ன்றது தான் வந்து இங்கே முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. இது வந்துட்டு எங்கெல்லாம் நடைபெறுதுன்னு பார்த்தா, நார்வே, யூஎஸ், டென்மார்க்கு, அப்புறம் வேர்ல்டு லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி அப்படின்னு ஜனநாயக நாடுன்னு சொல்லக்கூடிய இந்தியாவிலும் வந்து இது அரங்கேறது வந்து ஒரு வேதனையான ஒரு விஷயமாக தான் இருக்குது. கிறிஸ்தவர்கள் மேலே வந்து இந்த மாதிரியான தாக்குதல் நடத்தினப்போ அவங்க வந்துட்டு ஏற்றுக்கிட்டாங்க. சுபஹானல்லாஹ், அவங்க வந்து ஈசா அலை இஸ்லாம் மேலே வந்து அவதூறு சொல்கிறப்பவும் பைபிள் அடிக்கிறப்பவும் அவங்க வந்துட்டு இதை அவங்களோட கருத்துரிமைன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி முஸ்லீம்கள் மேலேயும் இந்த தாக்குதல் நடத்தினா, இஸ்லாமிய புனிதங்களை வந்துட்டு கொச்சைப்படுத்தினா முஸ்லீம்கள் ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் வந்து அதை ஒருபோதும் வந்து அங்கீகரிக்கவே மாட்டாங்க, தாராளவாத கொள்கையை வந்துட்டு ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்கன்றது இங்கே வந்து ஒரு உதாரணமாக இருக்குது. அப்போது இங்கே அடிப்படையான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, தாராளவாதத்திலேருந்து வெளியே வரக்கூடிய கருத்து சுதந்திரம் அப்படின்றது இங்கே புரிஞ்சுக்கொள்ள முடியுது.
ஜசாக்கல்லா. மேற்கத்தியர்கள் வந்து இஸ்லாத்தையும் மூமின்களையும் தாக்குவதற்கு முக்கியமான காரணம்னு நீங்கள் சொன்ன அந்த தாராளவாதத்தையும் கருத்து சுதந்திரத்தையும் பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா?
நிச்சயமாக, ஒவ்வொரு சுதந்திரத்திற்கும் ஒரு தனித்தன்மை இருக்கும். அதன் அடிப்படையில் தான் இந்த மேற்கத்தியவாதிகளின் சித்தாந்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த தாராளவாதம் தனது ஆதிக்கத்தையும் அடக்குமுறையையும் மேற்கொண்டுட்டு இருக்கு. அந்த தாராளவாத கொள்கை மற்ற மக்களின் மதங்களையும் மார்க்கத்தையும் வாழ்க்கையுடைய விவகாரங்களிலிருந்து விளக்குவதாக இருக்குது. இதன் காரணமாக அவங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி என்பது தனி மனித இன்பத்தை அளவீடாக வச்சுருக்கு. மேலும் அவங்க பெண்களின் மதிப்பை குறைச்சி தான் மதிப்பிடுறாங்க. ஆணையும் பெண்ணையும் சமத்துவப்படுத்துகிறேன்னு அவங்க ஆண்களுடைய சுமையையும் பெண்களுக்கு கொடுத்து பெண்களை வந்து கஷ்டப்படுத்துகிறத நம்ம வெளிப்படையாக பார்க்கலாம். இந்த மேற்கத்திய நாகரிகத்தை எண்ணற்ற விஷயங்கள் மனித வாழ்விற்கு நேர்மாறாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உதாரணமாக ஒரு ஆண் ஒரு பெண்ணாக பாவிச்சுக்கலாம், ஒரு பெண் ஒரு ஆணாக பாவிச்சுக்கலாம். அதே சமயத்தில் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ எத்தனை பேர் கூட வேணால் வந்து உறவு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு சமூகத்தை வந்து சீர்கேடின் பக்கம் கொண்டு போனது எதுன்னு பார்த்தா, இந்த தாராளவாத கொள்கை அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க முடியுது. சோகமான விஷயம் என்னென்னா, இதெல்லாம் மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கே இந்த சித்தாந்தத்துடைய பின்விளைவு என்ன அப்படின்றது புரியாமையே அதை ஏற்றுக்கிட்டாங்களே அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது.
மஷாலா, நல்ல ஒரு விளக்கம் தந்தீங்க. கேட்டுக்கிட்டு இருக்க சகோதர சகோதரிகளுக்கும் கண்டிப்பாக அந்த விளக்கம் போய் சேரும்னு நம்புகிறேன். இப்போ இருக்கிற இந்த சித்தாந்தத்தில் இவ்வளோ தப்புகள் இருக்குது, இவ்வளோ தவறுகள் இருக்குது, இது மனித வாழ்க்கைக்கு உகந்தது இல்லைங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ எந்த சித்தாந்தம் தான் இதுக்கு முழு தீர்வாக இருக்கும், அதை எப்படி நடைமுறைப்படுத்துறது?
கண்டிப்பாக இன்ஷால்லா அதை பற்றி நம்ம பேசலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல என்ன சொல்கிறான்னா, உம்மத்தின் வாஹிதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லீம்களை சொல்கிறான். அப்போ இதற்கான தீர்வு வந்து முஸ்லீம்கள் கையில் தான் இருக்கும். இப்படி தீர்வை வச்சுருக்கிட்டு முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து போராட்டத்தின் மூலமாக வந்து வெளிக்கொண்டு வந்து காமிக்கிறாங்க. ஆமாம், அவங்களால வேறு என்ன பண்ண முடியும்? அதுக்கான எதிர்ப்புகள் எல்லா இடத்துலையும் கிளம்பிட்டு தான் இருக்குது. முஸ்லீம்கள் வந்துட்டு போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதை வந்துட்டு தட்டி கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா, அதுதான் வந்து ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குது. அந்த ஆட்சியாளர்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடிய நாடுகள், டென்மார்க்காக இருக்கட்டும், நார்வேவாக இருக்கட்டும், யூஎஸ்ஆ இருக்கட்டும், இவங்க கூட ஒப்பந்தம் போட்டுட்டு அவங்களோட உறவாடிட்டு இருக்கிறத வந்து நமக்கு பார்க்க முடியுது. இது வந்து உண்மையாகவே வந்து ஒரு வேதனையான விஷயமா முஸ்லீம்களுக்கும் இருக்குது. இந்த ஆட்சியாளர்கள் வந்துட்டு ஏன் வரமாட்டாங்கன்னு பார்த்தா, அவங்கள வந்து பிணைஞ்சு வச்சுட்டு இருக்கிற விஷயம் என்னவா இருக்குன்னா, தேசியவாதம்ன்ற விஷயம். அப்போ அந்த இடத்த தாண்டி அவங்க வந்து யோசிக்கவும் மாட்டாங்க. அப்போ அவங்க இஸ்லாத்திற்கு வேலை பார்ப்பாங்கன்னு பார்த்தா, இஸ்லாத்திற்கு அறவே அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கவே இருக்காது. அப்போ இஸ்லாத்தினுடைய புனிதங்கள் பாதுகாக்கப்படுறதுக்கு அந்த தலைவர்களால் ஏதாவது பண்ண முடியுமானா, பண்ண முடியும், ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய வர்த்தகமோ அவங்களுடைய கொடுக்கல் வாங்கலோ எல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்றத பார்க்கலாம். அப்போ இதுக்கு உண்மையான தீர்வு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா நபிசுல் இஸ்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க, சுமத்தக்குனு ஹிலாஃபா அலாமின் ஹாஜி நுபுவான்னு சொல்லிட்டு, அதாவது மீண்டும் வரக்கூடிய ஹிலாஃபா நுவத்தின் அடிப்படையில் வரும்னு. அப்போ நுபு நுபுவத்தின் நடைமுறையில் நுபுவத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ஹிலாஃபா தான் இதற்கு வந்துட்டு தீர்வாக இருக்கும் அப்படின்றத நான் இங்கே வந்து பதிவு செய்கிறேன். அது எப்படி தீர்வு காணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிலாஃபா அரசு வந்து இந்த மாதிரி செயல்பாடுகள் செய்யக்கூடிய நாடுகளுடன் எந்த ஒரு தொடர்பும் வச்சுக்காது. அவங்களுடைய எச்சங்களும் சரி, ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நம்மளுடைய நாட்டுக்கு வரவும் செய்யாது, ஹிலாஃபா அரசு வந்து போகவும் செய்யாது. இன்னும் சொல்லப்போனால் அவங்க மேலே வந்து போர் தொடுக்கக்கூட ஹிலாஃபா அரசு வந்துட்டு தயங்காது அப்படின்றது இங்கே நம்ம வந்து புரிஞ்சுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. இதனுடைய வரலாறு வந்து பெருசு, நம்ம வரலாறுக்குள்ளெல்லாம் போல நேரம் கிடைக்கிறவங்க இன்ஷால்லா அதை பற்றி பாருங்கள். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வந்து குரானில் ஒரு ஆயத்தில் சொல்கிறான், உங்களுடைய குரலை வந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குரலுக்கு மேலே உயர்த்தாதீர்கள், ஒருவர் மற்றவரிடம் உரத்த குரல் பேசிக்கொள்வதை போல் நபியிடம் உரத்த குரல் பேசாதீர்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடைய எச்சரிக்கை இங்கே பார்க்கலாம் சூரா ஹுஜ்ரத்தில். அப்போது இந்த எச்சரிக்கையை எடுத்துக்கொண்ட முஸ்லீம்கள் இதை வந்து அப்படியே கேட்டோம் அப்படியே போகணும் அப்படின்றது இல்லாமல் இதுக்கு வந்து தக்க பதிலடி கொடுக்கணும். அப்போ அந்த தக்க பதிலடி எப்படி கொடுக்க முடியும்னா, மார்க்கத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தக்கூடிய ஹிலாஃபா அரசால் மட்டுமே முடியும் அதுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் அப்படின்றது இன்ஷா அல்லாஹ் இங்கே வந்து நம்ம புரிஞ்சுக்கொண்டு இதோடைய என்னுடைய உரையை வந்து முடிச்சுக்கிறேன். வாஹிரதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.
ஜஸாகல்லாஹ் ஹைரன். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு தலைப்பில் இஸ்லாமிய தமிழ் பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தாலா வபரகாத்துஹு. ஜஸாகல்லாஹ் ஹைரன் சகோதர் அஹமத். நீங்கள் தந்த இந்த விளக்கம் நம்ம இஸ்லாமிய சொந்தங்களுக்கு தெளிவாகவும் கண்டிப்பாக பிரயோஜனமாகவும் இருக்கும்னு நம்புகிறோம். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு தலைப்பில் தமிழ் பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது சையத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தாலா வபரகாத்துஹு.